நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சைல கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவண்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்த நேருளம்யவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். மற்றைய சங்கங்கள் எல்லாம் உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல எங்களுடைய சத்சங்கன்றியான் சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் உங்களுடைய தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்கி பாருங்கள். எவ்வளவு அற்புதமான விடயங்கள் கிடைக்கும் என்பதை உள்வாங்குங்கள். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் பக்கம் 31, 32, 33, 34, முடிந்தால் 35. இப்போது நாங்கள் படிப்பவை நீலகண்டன் ஜோகி ராமையா பாபாஜிக்கு இடையில் நடக்கும் உரையாடல். மிகவும் முக்கியமான உரையாடலும் பாபாஜியினால் நேரடியாக கொடுக்கப்படும் பல விடயங்களும் இதில் அடங்கியிருக்கின்றது. உற்று கவனியுங்கள். உயிரினத்தில் ஆண் தாமரை எனவும் பெண் முத்து எனவும் இயற்கையின் எல்லா செயலும் ஓர் ஒழுங்குடையது என்று பாபாஜி சொல்கின்றார். தொடர்ந்து பயிற்சியால் உன் சிந்தனை சக்தியை பொறுப்புடையதாக்கு எண்ணங்கள் விலகியோடும் தன்மையென அவற்றை கடக்க வேண்டும். இறுதி அமைதியாக இருங்கள். ஒன்றின் மீதே கவனம் பதியட்டும். பின் சச்சிதானந்த ஒளி எங்கும் பரவும். சிலர் எண்ணங்களால் ஜேக்கப்பின் ஏணியில் ஏறி பரமபதத்தின் வழியாக இறங்க நினைக்கின்றார்கள் என்று பாபாஜி கூறுகின்றார். அதற்கு நீலகண்டன், பாபாஜி ஜேக்கப்பின் ஏணி பரமபதம் என்றால் என்ன? அதற்கு பாபாஜி, பொறுமை வேண்டும், எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. நான் ஒரு முறைதான் சொல்வேன், பலமுறை வெறுமனே தட்டுவேன். சச்சிதானந்த ஒளியால் உண்டாகும் எண்ணங்கள் மிக வலியவை. மனிதன் ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும், அது அவனுக்கு பயன்பட வேண்டும், மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும், இறுதியில் இறைவனுக்கு அணிகலனாக அமைய வேண்டும். இதுவே முழுமை. இந்த முழுமை முழுமையிலிருந்தே தோன்றுகின்றது. அந்த முழுமையிலிருந்து முழுமையை நீக்கினால் எஞ்சி இருப்பது முழுமையே என்கின்றார் பாபாஜி. கிளம்பும் போது ஒரே நேரத்தில் இருவர் தியானிக்க வேண்டும் என்றார் பாபாஜி. அதற்கு நீலகண்டன், என்ன நான் தபால்காரனாக இருக்க வேண்டும் என்கின்றீர்களா என்று கேட்கின்றார் பாபாஜியை. அதற்கு பாபாஜி, இல்லை, தந்திக்காரனாக இருக்க வேண்டும் என்கின்றேன் என்கின்றார் பாபாஜி. இப்போது சொல்கின்றார், இதை குறித்துக்கொள், தூய இதயமாம் கோவிலிலிருந்து ஞானம் ஒளிர்கின்றது. வாழ்க்கையின் கிரீடம் ஞானமே. எனவே தெய்வீய ஞானத்தின் எல்லையற்ற ஒளியை உன் எழுத்துக்களில், நூல்களில், அன்றாட வாழ்க்கையில் வெளியிட வேண்டும். அதற்கு நீலகண்டன் கூறுகின்றார், பாபாஜி, உங்கள் உபதேசத்தின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுத்தையும் நான் பின்பற்ற இன்னும் அதிகம் அருள் தாருங்கள். பாபாஜி சொல்கின்றார், குழந்தாய் கேள், இடையில் குறுக்கிடாதே. என்னுடைய அருள் உடனே கிடைக்கும். ஆனால் நீ நன்றாக விழித்திருக்க வேண்டும். நான் கொடுக்கும் மிகச்சிறிய குறிப்பையும் கவனமாக கேட்க வேண்டும். உனது முழு நோக்கம் ஆன்மீக அறிவை புனிதமாக பரப்ப வேண்டும். மனித சமுதாயம் ஒருபுறம் சமயம் அற்ற தன்மையாலும், மற்றொரு புறம் தவறான கொள்கைகளாலும் அச்சுறுத்தப்படுகின்றது. உண்மையான சமயம் பிரிப்பதில்லை, இணைக்கின்றது. புண்படுத்துவதில்லை, புண்ணை ஆற்றுகின்றது. கொள்வதில்லை, காப்பாற்றுகின்றது. தெய்வீக வாழ்க்கையின் உண்மையான கொள்கைகளை எப்படியும் இடைவிடாமல் பரப்புவது உன்னுடைய வேலை. குழந்தாய், தெய்வீகமே மனிதனை அழிவிலிருந்து காப்பாற்றும். நான் உன்னை தேர்ந்தெடுத்தது இந்த கஷ்டமான வேலைக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இது உலகையே காப்பாற்றும் பணி. எனக்காக இதனை செய்வாயா? அதற்கு நீலகண்டன், குருதேவா, உங்கள் திருவடியே எனக்கு புகலிடம். இதனை செய்ய நீங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும். அதற்கு பாபாஜி, சமயத்தின் நோக்கு ஒன்றுதான், சொல்லும் முறைதான் வேறு. இதனை அறியாதவர் சமயத்தின் பேரில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர். இதனை அறிந்தவர் தமக்கு பொருத்தமான வழியை பின்பற்றுகின்றனர். இந்து மதம் என்பது பல நம்பிக்கைகளின் தொகுப்பு. அது எழுந்த சூழலே யாரும் சொல்ல முடியாது. இருப்பினும் இந்து மதம் அனாதி, சனாதனம் ஞான மதம், அன்பு மதம் எல்லோருக்கும் நம்பிக்கை என ஒப்புக்கொள்ளப்படுகின்றது. வேதங்களும் உபநிடதங்களும் இந்து சமயத்தின் ஊற்று கண்களாக கொள்ளப்படுகின்றன. கொள்கைகளின் சாரமாக கீதை அமைகின்றது. இந்து சமயத்தின் அடிப்படைகளை பற்றி கீதையில் இறைவன் அர்ஜுனனுக்கு குருச்சேத்திர போர்க்களத்தில் சொல்வதை கேள், ஆத்மா என்றும் இறந்ததும் இல்லை, என்றும் அழிவதும் இல்லை. அது இல்லாத காலமும் இல்லை, முடிவும் தொடக்கமும் வெறும் கற்பனையே. பிறப்பு இறப்பு மாற்றம் ஆகியவை என்றும் ஆன்மாவுக்கு கிடையாது. அதனை மரணம் தொடாது. தன்னலமற்ற தொண்டினால் பரம்பொருளை அடையலாம். எனவே குழந்தாய், வேலையை வழிபாட்டுக்கு கர்மத்திலிருந்து நீ விடுதலை பெறலாம். வழிபாட்டிற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லை. பக்தியின் வடிவம் கடவுளை உணர்தலில் முடியும். எல்லா வழிகளும் இறைவனை நோக்கியே செல்வன. தேவை நம்பிக்கையும் பக்தியும். இதனை காலந்தோறும் மனித சமுதாயத்திற்கு உணர்த்து. அதற்காகவே தான் நான் அவதரிக்கின்றேன். நல்லவர்களை காத்து தீயவர்களை தண்டிக்க என்னை நானே புறப்பித்து கொள்கின்றேன். எனவே என்னிடம் சரண் புகு. எல்லா பாவத்திலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். கிறிஸ்துவுக்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றிய புத்த மதம் கௌதம புத்தரின் உபதேசங்களை அடிப்படையாக கொண்டது. அது உலக சமயம் ஆயிற்று. இளவரசனாக பிறந்த கௌதமர் செல்வச் செழிப்பில் வளர்க்கப்பட்டார். ஆனால் ஒரு நாள் முதுமை, நோய், மரணம் ஆகியவற்றை கண்டு துறவு மேற்கொண்டார். வெகுகாலம் உண்மையை தேடிய பிறகு உள்ளுணர்வில் அதை உணர்ந்தார். காசியில் 5 பிச்சுக்களுக்கு உரையாற்றினார். பிச்சுக்களே, 2 எதிர்முனைகள் உள்ளன. ஒன்று சுகபோக வாழ்க்கை, அது பொய்யானது. இன்னொன்று துயரமானது, அதுவும் பொய். இந்த இரு வழிகளை விட்டுவிட்டு நடுவழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது ஞானத்தை தரும் வழி, நிர்வாணத்தை அருளும் வழி. அதுவே நிறைவானது. அது எண்வகையாக அமைவது. சரியான நம்பிக்கை, சரியான தீர்மானம், சரியான பேச்சு, சரியான ஒழுக்கம், சரியான பணி, சரியான முயற்சி, சரியான மனம், சரியான ஆனந்தம். உரையாடலின் போது பாபாஜிக்கு தமது நாற்காலியை கொடுத்தார். ஆனால் அலுமாரிக்கு அருகில் மான் தோளின் மீது அமர்வதை குருநாதர் விரும்பினார். பாபாஜி சொல்வதை நீலகண்டன் உடல் நலமின்மையால் மெதுவாக எழுதினார். ஊசி போட்டதனாலே மிகச் சோர்வாக காணப்பட்டார் நீலகண்டன். பாபாஜி இல்லாது போனால் அவர் பேனாவை தூக்கி எறிந்திருப்பார். பாபாஜி கிளம்புவதற்குரிய நேரம் வந்தது. சாதாரண உரையாடல் எழுந்தது. பாபாஜி கேட்கின்றார், பேனா, பேப்பர், இங்க், நிப், சாப்பிடும் பொருள் ஆகியவற்றை தயாராக வைத்திரு. நீலகண்டன் கேட்கின்றார், நிப் எதற்கு? பாபாஜி, ஒன்று உடைந்தால் இன்னொன்று வேண்டுமே. செப்டம்பர் 16 நூலை முடிக்க வேண்டும். அன்று இருவரும் முன்னுரை எழுத வேண்டும் என்கின்றார் பாபாஜி. இருவர் என்றால் யார் என்று கேட்கின்றார் நீலகண்டன். பாபாஜி, அதற்கு ஒவ்வொரு முறையும் நீ ஒன்றாகிய இருவர் என்பதை நான் சொல்லும்படி எதிர்பார்க்கின்றாய். 15 ஓய்வெடுத்து கொண்டு 2வது நூலை தொடங்கு. அதற்குள் நான் தவத்திற்கு செல்கின்றேன். சிறிது நேரம் அமைதி. டாக்டரின் கனவு பற்றியும் நீலகண்டனின் வாழ்க்கை பற்றியும் பேச்சு எழுந்தது. பாபாஜி சொல்கின்றார், நான் சொல்கிற ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொள். குஜராத்தில் இருந்த சமண சமயம் தென்னிந்தியாவில் பரவியது. சமணர்கள் கடைசி தீர்த்த சங்கரர் வர்த்தமானர் புத்தர் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவரும் அரச வம்சத்தில் தோன்றியவரே. அவரும் துறவியாக தவம் மேற்கொண்டார். சீக்கிரமே ஞானம் கைவரப் பெற்றார். மாவீரர் என அழைக்கப்பட்டார். சமண சமயம் கடவுளை நம்பாது போனாலும் புத்த சமயத்தைப் போல நிர்வாணத்தில் நம்பிக்கை கொண்டது. அதற்கான வழி 3 இரத்தினங்களை கொன்றது. மகாவீரரிடம் நம்பிக்கை, அவர் கோட்பாட்டில் நம்பிக்கை, சரியான ஒழுக்கம் ஆகியவை உண்டு. சமணத்தை பற்றி அரசன் தமியின் பேச்சை கேள். ஒவ்வொரு துறவி தமி தம்முடைய மகனை அரியணையில் உட்கார செய்துவிட்டு துறவு மேற்கொண்டார். இந்திரன் அந்தனர் வடிவில் வந்து அவரிடம் துறவுக்கான தகுதி இருக்கின்றதா என சோதித்தார். இந்திரன், அரசே, உன்னை ஒப்புக்கொள்ளாத எல்லா இளவரசர்களையும் சிறைப்பிடித்து கொண்டு வா. அப்போது நீ ஓர் உண்மையான சஸ்திரியன் என்பது தெரிய வரும். அதற்கு தமி சொல்கின்றார், பல ஆயிரக்கணக்கான எதிரிகளை வென்றாலும் தன்னைத்தானே வெல்லுவதால் தான் உண்மையான வீரம் உள்ளது. என்னோடு நீ சண்டையிடு. வெளிப்படையோடு நீ ஏன் போரிட வேண்டும்? வெளிப்பகைகளோடு ஏன் போரிட வேண்டும்? தன்னைத்தானே கொன்றவனே உண்மையான ஆனந்தம் அடைவான் என்றான் அரசன். அதற்கு இந்திரன், உன்னுடைய தங்கம், வெள்ளி, நகை, முத்து, கருவூலம் ஆகியவற்றை பெருக்கிக் கொள். நீ அப்போதுதான் உண்மையான சஸ்திரியனாவாய். அதற்கு அரசன், தங்கமும் வெள்ளியும் கைதை மலையளவு கிடைத்தாலும் ஒருவனுடைய பேராசை குறையாது. இந்த பூமியையே ஒருவனுக்கு அரசாளை கொடுத்தாலும் மனநிறைவு கிட்டாது. தவம் செய்ய வேண்டும். அதற்கு இந்திரன், ஆச்சரியம், கற்பனை பொருட்களாக உலக சம்பந்தத்தை நீ துறக்கின்றாய். இந்த நம்பிக்கையே உனக்கு அழிவை தரும். அதற்கு அரசன், இன்பத்தை நாடுபவன் இறுதியில் அது இல்லாமலே போயிடுவான். அவன் கோபத்தால் அழிந்து போவான். ஆர்வமும் மயக்கமும் பாதையின் தடையாகும். பேராசையால் இவ்வுலகிலும் ஆபத்து நேரும். இதை கேட்டதும் இந்திரன் தன்னுடைய சுய உருவை காட்டி தமியை வணங்கி பின்வருமாறு புகழ்கின்றான், வீரனே, நீ சினத்தை வென்றுவிட்டாய், கர்வத்தை வென்றுவிட்டாய், மயக்கத்தை பேராசையை வென்று விட்டாய் என்று சொல்கின்றான் இந்திரன். இப்போது பாபாஜி சொல்கின்றார், குழந்தாய், கொஞ்சம் கன்பூசிய சமயம். இது சீனாவின் பழைய சமயம். பல 1000 ஆண்டுகளுக்கு அச்சமயம் இருந்தது. அந்த நாட்டில் இருந்த மற்ற 2 சமயங்களும் தாவோசியம், பௌத்தம், கன்பூசியஸ் கிறிஸ்துக்கு முன் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்தார். அவரிடமிருந்து வந்தது கன்பூசிய சமயம். தவோசியம் என்பது அதனுடைய வேறுபாடே ஆகும், மறுபாடே ஆகும். கன்பூசியஸ் புத்தர், பிதாகரஸ் ஆகியோர் சமகாலத்தவர். கன்பூசியஸ் என்பது இக்கண் பூ பூ சு என்ற சீன மொழியின் சீன மொழியின் இலத்தின் வடிவம் ஆகும். மக்கள் புலனம் ஒற்றுமையுமே கன்பூசியஸ் உபதேசத்தின் முக்கிய அம்சங்களாகும். சமுதாயத்தின் ஒழுங்கு என்பது அதை உருவாக்குபவர் தரத்தை பொறுத்தது. மக்கள் தரத்தை உயர்த்த அவர் பாடுபடுவார். இப்போது கன்பூசியஸுக்கும் இரண்டு சீன அன்பர்களுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை கேள் என்று பாபாஜி அந்த உரையாடலை சொல்கின்றார். தசே குங், ஒருவர் சொல்கின்றார், ஒருவர் வாழ்க்கையில் சரியாக உள்ளவற்றை குறிக்க ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கின்றதா? அதற்கு கன்பூசியஸ் சொல்கின்றார், இருவழித்தன்மை என்பது அத்தகைய சொல் இல்லையா? உங்களுக்கு எது பிடிக்கின்றதோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. அதற்கு தசேலு என்பவர் சொல்கின்றார், அரசே, நீங்கள் நிர்வகிப்பதற்காக அரசர் காத்திருக்கின்றார். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று கருதுகின்றீர்கள்? அதற்கு கன்பூசியஸ் சொல்கின்றார், பெயர்களை சரி செய்ய வேண்டும். அதற்கு தசேலு சொல்கின்றார், இதை எதற்காக செய்ய வேண்டும்? அதற்கு கன்பூசியஸ் சொல்கின்றார், நீ பண்பாடற்றவன், ஓர் உயர்ந்த மனிதன், எனக்கு எது தெரியாதோ அதில் கவனமாக இருப்பான். பெயர்கள் சரியில்லாது போனால் மொழி உண்மையாக இராது. மொழி உண்மையாக இல்லாது போனால் செயல்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியாது. அப்போது சொத்துக்களும் இசையும் இழைக்க மாட்டா, தண்டனையும் சரியாக வழங்கப்பட மாட்டாது. வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் முறை மக்களுக்கு சரியாக புரியாது. எனவே பெரிய மனிதன் பெயர்களை பொருத்தமாக உச்சரிக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள். அவன் சொல்வது அப்படியே பின்பற்றப்படும். எனவே பேசும் சொற்கள் சரியாக இருக்க வேண்டும். மூன்றினை கண்டு மனிதன் பயப்படுகின்றான். சொர்க்கத்தின் ஒழுங்கு, பெரிய மனிதர்கள், ஞானிகளின் வார்த்தைகள் என்று சொன்னார். இத்துடன் இன்றைய வாசிப்பினை நான் நிற்பாட்டிக் கொள்கின்றேன். பக்கம் 36 முடிக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சனிக்கிழமை டிசம்பர் 16 நாள், இந்த சனிக்கிழமை வரும் எங்களுடைய மார்கழி சாதனையை பற்றி சிறிது முன்கூட்டிய விவரங்களை இன்று சிந்திப்போம். நாங்கள் எல்லோரும் பல வருடங்களாக மார்கழி சாதனை செய்கின்றோம். இதை யோகி ராமையா அவர்கள் எங்களுக்கு பரிந்துரை செய்தார். பாபாஜியின் வேண்டுகோளுக்கு நங்க அந்த காலத்திலிருந்து இந்த மார்கழி சாதனை மிகவும் இன்றியமையாதது என்று யோகி ராமையா அவர்களும் மற்ற குருமார்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்குரிய காரணம், இது ஒரு மண்டலத்துக்கு செய்யப்படும் ஒரு விடயமாக யோகி ராமையா பரிந்துரை செய்திருக்கின்றார் எல்லா சாதகர்களுக்கும். இது தொடங்கும் நாள் மார்கழி மாதம், தமிழுக்கு முதலாம் தேதி, அதுதான் வருகின்ற சனிக்கிழமை. அந்த சத்சங்கத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் இதை பற்றி சொல்கின்றேன். இன்று தொடக்கத்தை சொல்கின்றேன். ஏனென்றால் சனிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் முடிந்தவர்கள் இந்த சாதனையை தொடங்க வேண்டும் என்பதற்காக இன்று அதற்குரிய விடயங்களை சிறிது சொல்கின்றேன். ஆகவே இந்த மார்கழி சாதனை மிகவும் இன்றியமையாதது என்று ஏன் சொல்லப்படுகின்றது கிரியா யோகத்தில் என்றால், இந்த மார்கழி மாதம்தான் ஆன்மீகத்துக்குரிய மாதமாக எல்லா இடங்களிலும் எல்லா அருளாளர்களாலும் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் ஏன் வேதாந்தத்திலும் கூட இது பின்பற்றப்படுகின்றது. மார்கழி என்பது ஒரு புனிதமான மாதம். அதை சூரியனுடைய வருகையை வைத்து கூட அந்த நாட்களில்தான் உங்களுடைய ஆன்மீக அதிர்வு கூடுதலாக இருக்கும் என்றும் அதை கூறப்பட்டிருக்கின்றது. அதை பற்றிய விரிவாக்கத்தை நாங்கள் சனிக்கிழமை பார்ப்போம். இன்று நாங்கள் இதில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், இந்த மார்கழி சாதனை 48 எங்களுடைய சாதகர்களுக்கு இன்றியமையாதது என்று ஏன் வந்ததென்றால், எல்லா சாதகர்களும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்பவர்கள் என்பது அல்ல. விட்டு விட்டு செய்வார்கள், அப்படி இல்லை என்றால் சில நேரங்களில் செய்வார்கள். ஆகவே இது ஒரு சந்தர்ப்பம் கிரியா சாதகர்களுக்கு இந்த 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக இந்த சாதனையை செய்து பார்க்கும் போது அதில் உள்ள பயன்கள் அந்த 48வது நாளில் புலப்படும் என்பது ஜோகி ராமையா அவர்களுடைய மிகவும் அருமையான கருத்து. அதை அடியேன் உணர்ந்திருக்கின்றேன் பல தடவைகள். தொடர்ச்சியாக பயிற்சி செல்பவர்களுக்கு அது பெரிதாக வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். ஒருக்கா செய்து பார்ப்பதற்கு இந்த 48 நாள் மண்டல சாதனை. ஆகவே கிரியா யோகா பயிற்சி முறைகளை பொறுத்தவரையில் இந்த 48 நாளும் யோகியாரால் பரிந்துரைக்கப்பட்ட நாட்கள். அது மார்கழி மாதம் முதலாம் தியதி தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கு மார்கழி மாதம் 16ஆம் தியதி ஆகிய இந்த சனிக்கிழமை தொடங்குகின்றது. பிப்ரவரி மாதம் இங்கிலீஷுக்கு 1ஆம் தியதி அது முடிவடைகின்றது. 48வது நாள் தமிழுக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தியதி அது எங்களுடைய கலண்டரில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய சாதனைக்குரிய முறைகள் ஜோகி ராமையா அவர்கள் கொடுத்த முறைகள் உங்களை நாடி இந்த வெள்ளிக்கிழமை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் கிடைக்கும். உங்களுடைய சங்கங்கள் மூலமாக, உங்களுடைய சங்க வாட்ஸ்அப் மூலமாக எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோரிடமும் அது போன வருடமும் இருக்கின்றது. நீங்கள் அதை அழைத்திருந்தாலும் தவற விட்டிருந்தாலும் இந்த முறை உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அது வந்து சேரும். எல்லோருக்கும் சனிக்கிழமை காலை உங்களுடைய சாதனையை செய்யுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய சங்கத்தில், உலகளாவிய சங்கத்தில் பல அங்கத்தவர்களும் இந்த 48 நாட்களை விரும்பி செய்கின்றார்கள் என்பது ஒரு அற்புதமான விடயம். அது பாபாஜியின் அருள். ஆகவே எல்லோரும் இந்த சாதனையை செய்ய முன்னுக்கு வாருங்கள். இது ஒரு அருமையான காலம், மார்கழி காலம். பல பல அற்புதமான வழிபாடுகள், சாதனைகள் எல்லாம் நடைபெறும் தினங்கள் உண்டு. அவற்றை பற்றி சிறிது முடிவாக்கம் சனிக்கிழமை சத்சங்கத்தில் முடிவில் பார்ப்போம். ஆகவே எல்லோரும் இந்த சாதனைக்கு உங்களை தயார் செய்யுங்கள். அந்த சாதனைக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் எல்லோரையும் வெள்ளிக்கிழமை வந்து சேரும் என்று இந்த சத்சங்கத்தின் இறுதியில் அந்த தகவலையும் தந்து, இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம
ஓம் சிவாய நம ஓம்
சத்சங்கம் வளர போல பாபாஜியின் செய்யப் பொருளிலிருந்து அடைக்கப்பட்ட அருள்மொழிகளின் சுருக்கமான முட்டலை திரும்பவும் பார்ப்போமாகில் ஆண்கள் பெண்கள் இருவரையும் தாமரை முத்துக்கு பாபாஜி கூறிய விளக்கங்கள் சிறப்பாக உள்வாங்கினோம். மற்றும் அமைதியாக இருத்தலின் முக்கியத்துவம் பரமபதன் என்பதன் விளக்கம் சிறப்பாக சொல்லப்பட்டது. முழுமையின் சிறப்பு பற்றிய விளக்கம் தெளிவாக கூறப்பட்டதிலிருந்து பல விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, சூரிய உதயமாகும் கோவிலிலிருந்துதான் ஞானம் வெளிவருவது பற்றிய விளக்கம். எனவே ஞானம் அங்கிருந்து வெளிவருவது என்று பிரியாசாரருக்கு விளக்கமான கருத்து ஒளிந்திருக்கும் என நினைக்கின்றேன். அத்துடன் விழித்திருப்பது பற்றிய விளக்கமும் மகிமையும் தெளிவாக கூறப்பட்டது. அதிகமான சாதகர்களை உள்வாங்கி இருப்பார்கள். தெய்வீகமே மனிதனை அழிவிலிருந்து காப்பாற்றும் என்ற முக்கியமான கருத்து கூறப்பட்டது. அத்துடன் சமயத்தை சரியான முறையில் அறிதல் அவசியம் பற்றிய விளக்கம். சமயத்தை சரியான முறையில் அறியாவிட்டால் அதனால் ஏற்படும் பல குழப்பங்களை நாங்கள் அகற்றுவதற்கு சமயத்தை சரியான முறையில் அறிதல் பற்றிய சரியான விளக்கம் எல்லா கிரியாசாரருக்கும் கூடிய நன்மை பயக்கும் என நினைக்கின்றேன். அதற்கு கீழே கூறப்பட்ட பகவத்கீதையில் கூறப்பட்ட விடயத்தை உதாரணமாக கொண்டு சொல்லப்பட்டதால் அதில் எல்லா கிரியா சாதனைக்கும் தெளிவாக இருந்திருக்கும் என நினைக்கின்றேன். பக்தியின் வடிவம் இறைவனை உணர்தல் என்பதையும் என்னிடம் சரண் புரிதல் பற்றிய விளக்கமும் ஞான வழியை தரும் தேர்ந்தெடுத்தல் பற்றிய விளக்கமும் பேராசிரியால் ஏற்படும் தீமைகள் பற்றிய விளக்கம் இன்றைய பாபாஜியின் செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட மிகவும் சிறப்பான அறிமுறைகள். அத்துடன் மார்கழி மாத மண்டல சாதனைகளை நமது கிரியா சாதகர்கள் பல வருடங்களாக செய்கின்றோம். அத்துடன் மண்டல சாதனையின் சிறப்பு பற்றிய விளக்கம் கூறப்பட்டதிலிருந்து 16/12/2023 தேதி சனிக்கிழமை ஆரம்பிக்கவிருக்கும் சாதனையை நாங்கள் தொடர்வதற்கு ஆயத்தமாகவும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, மிகவும் அருமையாக சில அருண்மொழிகளை அதிலிருந்து முத்துப்போல் எடுத்திருக்கின்றீர்கள், அதை கொடுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமை அருமை. அதே நேரம் என்னுடைய கோரிக்கையையும் நீங்கள் முன்மொழிந்திருக்கின்றீர்கள். எல்லோரும் எங்களுடைய மார்கழி மாத 48 நாள் மண்டல சாதனைக்கு தயாராக வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். கார்த்தி சார் இணைப்பில் இருக்கின்றீர்கள், மியூட்டில் இருக்கின்றீர்கள். சொல்லுங்க, பேசுங்க. ஓம் கிரிய பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
வணக்கம் போல், இன்று வியாழக்கிழமை குருவாரம், சிறப்பான ஒரு சத்சங்கம். பாபாஜியினுடைய தெய்வீக குரல் இருந்து ரொம்ப அருமையான ஒரு சொற்கள். இதை கேட்க 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 அப்படியே சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சியிலேயே உட்கார்ந்து கேட்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சைவ சித்தாந்தத்துல இத்தனை வார்த்தைகளும் வரும், அத பாபாஜி நமக்கு கொடுக்கறதுக்காக இப்படி வந்து இப்படி போய் நமக்கு அருள் பார்க்கிறார். அவருடைய கருணை அடிப்படையில அப்படிதான் நம்ம இதை உணர முடியும். அந்த வகையில இன்றைய சத்சங்கத்தை நம்ம கேட்கக்குள்ள நிறைய உணர்வுகள் நமக்குள்ள மாறுது. அதன்படி வழி நின்று நம்ம செயல்படுத்தணும். அப்பதான் நமக்கு கொஞ்சம் வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படும், எண்ணங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும், உயிர்ல ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும், சொற்கள்ல தெளிவு கிடைக்கும், நம்ம போற பாதை சரியா இருக்குன்றத நாமளே நம்ம ஒரு சிறிய தீர்மானத்தின் கீழே ஆனந்தம் பெறுவோம். அந்த வகையில இது ஒரு சிறப்பான ஒரு சத்சங்கம், அதுக்கு பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்தபடியாக மார்கழி சாதனா வருது. இந்த மார்கழி சாதனா வந்து எல்லோருக்கும் ரொம்ப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இது எல்லாருக்கும், இந்து மதத்துல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பல காலம் நம்ம சாதனைகள் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மார்கழி சாதனா என்றது நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியது, ஆன்மீக விஷயங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியது. அடுத்தாப்புல சில புது அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சிருப்போம், அதுவே மறக்கப்பட்டிருக்கும், அது தூண்டு வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நேற்று நாங்க கூட மார்கழி சாதனாவை பத்தி ரொம்ப சிறப்பா பேசியிருந்து என்னுடைய கிரியா யோக சாதகர்களும் மிக்க சிவபக்தர்களும் பேசக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லக்குள்ள ரொம்ப வியப்பா இருக்கு. இந்த மார்கழி சாதனம் அது நமக்கு பாபாஜி ரொம்ப எளிய முறையில கொடுத்திருக்காரு. அந்த மார்கழி சாதனாவை நம்ம சிறப்பா செஞ்சு அதனுடைய பலனை அனுபவிச்சு பாபாஜிக்கு நன்றி சொல்வோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி நன்றி கார்த்திகேயனையா, அதை மிகவும் அருமையாக சொன்னீர்கள். அது மாத்திரமல்ல, மார்கழி என்றாலே நீங்கள் இருக்கும் நகரத்தில் மிகவும் கோலாகலமாக, ஆன்மீகத்தில் கோலாகலமாக இருக்கும் இடம் அதுதான் சிதம்பரம். அதற்கு முழு முதலாக அதை எடுத்து அதை சிறப்படைய செய்தவர் மாணிக்கவாசகர் அவர்கள் மார்கழி என்றால் அவரை நினைக்காத நாளே இருக்கக்கூடாது. மார்கழி என்று மாவண்ணாவில் தொடங்குவது போல மாணிக்கவாசகர் என்ற அருளாளர் மிகவும் அற்புதமாக அந்த நாளில் பல விடயங்களை செய்திருக்கின்றார், அருள்மிகு விடயங்களை. ஆகவே பல விடயங்கள் நடக்கின்றது இந்த மார்கழி மாதத்தில். ஆகவே நாங்கள் எங்களுடைய சாதனையை கிரியா யோகா முறைப்படி செய்வோம், அதே போல் மற்றவற்றையும் உள்வாங்குவோம், பல விடயங்களை கேட்போம் இந்த நல்ல நாட்களில் என்று இறைஞ்சுவோம். பாபாஜியிடமும் பரம்பொருளிடமும் நன்றி. பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமஹ.